ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களே, தேனிலும் மதுரமான வார்த்தைகளை ஏந்தி வரும் இந்நிகழ்ச்சி மூலம் தேவனே என்னோடு பேசும் என்ற ஜபத்தோடு வானொலி நிகழ்ச்சியை கேட்போமா?
கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சியோடு இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்க காத்திருக்கிற உங்களை கிறிஸ்து இயேசுவின் கிருபை நிறைந்த நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று நெகேமியா 4:6-5 வரைக்கும் சிந்திக்கப் போகிறோம். எருசலேமின் அலங்கத்தை கட்டுப்படியாக பணியை ஆரம்பித்த நெகேமியாவை சன்பல்லாத்தும் தோபியாவும் ஏளனம் செய்து மக்கள் முன்னாலேயே நரி ஏறி போனால் கூட இந்த மதில் இடிந்து விழும் என்று ஏளனம் பேசினார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பது நெகேமியாவுக்கு தெரியும். எனவே முதலாவதாக நேராக கர்த்தருடைய பாதத்திலே போய் அதை குறித்து ஜெபிக்கிறார். இதைத்தான் 4:5 நாம் பார்த்தோம். கர்த்தாவே, நீர் அவர்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கட்டுகிறவர்களுக்கு மனுமடிவு உண்டாக பேசினார்களே என்று வேதனைப்பட்டார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஜனங்களுடைய வாழ்க்கை வெறும் ஜப வாழ்க்கை மட்டுமல்ல, அது செயல்படும் வாழ்க்கையாகவும் இருக்க வேண்டும். அது எப்பொழுதும் போர் முனையிலே நிற்கக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பதை மறந்து போகக்கூடாது. அங்கே நெகேமியாவும் மற்றவர்களும் என்ன செய்தார்கள் பாருங்கள். நெகேமியா 4:6.
நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம். அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது. ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாயிருந்தார்கள்.
நெகேமியா தன்னை ஏளனம் செய்த எதிரிகளை சட்டை பண்ணாதவராக தேவனிடத்திலே அதை குறித்து கூறிவிட்டு வேலையை தொடர்ந்தார். எனவே எதிரிகளின் ஏளனமானது ஜனங்களின் ஆவலினாலே மேற்கொள்ளப்பட்டது. நெகேமியா 4:7.
எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும், இடிக்கப்பட்ட இடங்கள் அடைப்பட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி,
அவர்களை பார்த்து சிரிப்பதும் அவர்களை பார்த்து ஏளனம் செய்வதும் பணியை நிறுத்தவில்லையே என்பதை அறிந்த எதிரிகள் எரிச்சலடைகிறார்கள். எனவே இப்பொழுது வேறு விதமாய் செயல்பட எண்ணுகிறார்கள். நெகேமியா 4:8-9.
எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம்.
மீண்டுமாக நெகேமியா இங்கே ஜெபிப்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நெகேமியனுடைய வாழ்க்கையை பார்த்து வருகிற நமக்கு இது ஒரு சிறந்த பாடம். எந்த காரியத்தை செய்தாலும் உடனுக்குடன் ஜபத்திலே எல்லாவற்றையும் கர்த்தரிடத்திலே கூறிக்கொண்டே கடந்து செல்கிறார். பிரச்சனை வந்தாலும் சரி, கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, ஜபத்திலே கர்த்தருடைய கரத்திலே எல்லாவற்றையும் வைத்துவிட்டு பணியிலே பின்னடையாமல் அவர் தொடர்ந்து செல்கிறார். இப்பொழுது அவருடைய திட்டம் என்ன? ஜபிக்க வேண்டும், காவல் காக்க வேண்டும், பணி செய்ய வேண்டும். அநேகர் பிரச்சனைகள் வரும்பொழுது அதை குறித்து ஜபிப்போம் என்று மட்டுமே சொல்கிறார்கள். ஆனால் அதை குறித்து செயல்படுகிறதில்லை. எந்த ஒரு காரியத்தை குறித்தும் ஜெபித்த பிறகு நாம் வேறு என்ன செய்யப் போகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நெகேமியாவும் அந்த சூழ்நிலையிலே நாம் கர்த்தரை நம்புகிறோம், நாம் ஜெபித்திருக்கிறோம் என்று அமைதியாக இருக்கவில்லை. பலர் சொல்வது அதுதான், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன். ஆனால் பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், கர்த்தரை நம்புகிறீர்கள் என்றால் நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள்? அது நெகேமியாவிற்கு தெரியும். எதிரிகள் நெகேமியாவிற்கு எதிராக வரப்போகிறார்கள். எனவே காவல்காரர்களை நியமிக்கிறார்கள். பிரச்சனைகள் வெளியே இருந்து மட்டுமல்ல, உள்ளேயும் பிரச்சனைகள் வந்தது. பாருங்கள் நெகேமியா 4:10.
அப்பொழுது யூதா மனிதர், சுமைக்காரரின் பலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமாயிருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள்.
இப்படிப்பட்ட காலகட்டத்திலேதான் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உள்ளே இருந்தே பிசாசானவன் கடுமையாக நம்மை காயப்படுத்த முடியும். கர்த்தருடைய ஜனங்களுக்கு எதிராக பிசாசானவன் பயன்படுத்தும் ஒரு வல்லமையான ஆயுதம் சோர்வு. இன்றைக்கும் பல இடங்களிலே தனித்து கர்த்தருடைய ஊழியங்களை செய்கிற ஊழியக்காரர்கள் சோர்ந்து போகிற நேரங்கள் உண்டு. தங்களுடைய ஊழியத்திலே கனி இல்லையே, தங்களுடைய பணியிலே எதிர்ப்பு இருக்கிறது என்று வேதனைப்படுகிற ஊழியர் அநேகர் உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட ஊழியர்களையும் கர்த்தருடைய வார்த்தைகள் கடந்து சென்று தாங்கி உற்சாகப்படுத்துகிறது. ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே ஒலிபரப்பப்பட்டுக் கொண்டிருந்த இந்த வேதாராய்ச்சி நிகழ்ச்சியானது எந்த விளைவுமே இல்லையே, நிறுத்திவிடலாமா என்று சிந்தித்த பொழுதுதான் சோர்ந்து போன பல உள்ளங்கள் இந்த கர்த்தருடைய வார்த்தையினாலே தாங்கப்படுவதை அறிந்து தொடர்ந்து அங்கே ஒலிபரப்ப வேண்டும் என்ற தீர்மானம் செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். நம் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே பிசாசானவன் சோர்வை அனுப்பி நம்மை பலவீனப்படுத்திவிட முடியும். கர்த்தரோடு அனுதினமும் தொடர்புடையவர்களாயிருக்கும் பொழுது மட்டுமே அப்படிப்பட்ட சோர்வுகளை கர்த்தருடைய வார்த்தையினாலே நாம் ஜெயிக்க முடியும். நெகேமியா 4:11-12 பாருங்கள்.
எங்கள் சத்துருக்களோவென்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போடு மட்டும், அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும். இவ்விதமாய் அந்த வேலையை ஓயப் பண்ணுவோம் என்றார்கள். அதை அவர்கள் அண்டையிலே குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலுமிருந்து எங்களிடத்துக்கு வந்து 10 விசை எங்களுக்கு சொன்னார்கள்.
யூதர்களின் இந்த சோர்ந்து போகும் நிலைமையை எதிரிகள் சாதகமாக்கிக் கொண்டார்கள். எனவே திடீரென்று தாக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். இப்படி எதிர்பாராமல் தாக்கப்படுவார்கள் என்பதை கேள்விப்பட்ட நெகேமியா அதற்கு என்ன செய்தார்? நெகேமியா 4:13.
அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பம் குடும்பமாக நிறுத்தினேன்.
தங்கள் சொந்த குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வகையிலே குடும்பம் குடும்பமாக ஆங்காங்கே நிறுத்தினார். தங்கள் குடும்பம் தூரமான இடத்திலே இருப்பார்கள் என்றால் கட்டிடப்பணி செய்கிறவர்கள் என்னுடைய குடும்பம் பத்திரமாக இருக்கிறதோ இல்லையோ என்ற எண்ணம் உள்ளவர்களாய் பணியை துரிதமாக செய்ய முடியாது. இப்பொழுது குடும்பமும் அவர்கள் அருகிலே இருக்கும்பொழுது மிக துரிதமாக சந்தோஷமாக பணியை நிறைவேற்றுகிறார்கள். குடும்பங்கள் அவர்கள் அருகிலே இருந்தது மட்டுமல்ல, பாதுகாவலுக்காக ஈட்டிகளையும் பட்டயங்களையும் கேடகங்களையும் வில்லையும் பிடித்திருக்கிற பாதுகாவலர்களும் அங்கே இருந்தார்கள். நெகேமியா 4:14.
அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன்.
ஆண்டவரை நினைத்துக் கொள்ளுங்கள் என்பதே அவருடைய கருத்து வாக்கியமாயிருந்தது. எல்லா யுத்த நேரங்களிலேயும் அந்த யுத்தத்திலே ஈடுபடுகிறவர்கள் எதையாவது ஒன்றை மனதிலே வைத்துக் கொண்டுதான் ஈடுபடுவார்கள். முதல் உலக மகா யுத்தத்திலே லஸ்டேனியாவை நினைத்துக் கொள்ளுங்கள் என்பது கருத்து வாக்கியமாயிருந்தது. இரண்டாவது உலக மகா யுத்தத்திலே பேர்ல் ஹார்பரை நினைத்துக் கொள்ளுங்கள் என்பது கருத்து வாக்கியமாயிருந்தது. நெப்போலியன் எப்பொழுதுமே அதற்கு முந்தைய ஒரு வெற்றியை நினைப்பூட்டி படையை நடத்தி செல்வாராம். அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுதும் 2 தீமோத்தேயு 2:8 இயேசு கிறிஸ்துவை நினைத்துக்கொள் என்று சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் விசுவாசிகள் எப்பொழுதும் வாழ்க்கையிலே வைத்திருக்க வேண்டிய ஒரு கருப்பொருள் இயேசு கிறிஸ்துவை நினைத்துக் கொள்ள வேண்டும். நெகேமியாவும் அன்று நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று பொறுப்பிலே நிறுத்தினார். நெகேமியா 4:15.
எங்களுக்கு செய்தி தெரிய வந்ததென்றும் தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்றும் எங்கள் பகைஞர் கேட்டபோது, நாங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வேலையை செய்ய அலங்கத்துக்கு திரும்பினோம்.
இப்பொழுது பணியாளர்கள் பணிக்கு திரும்ப முடிந்தது. எதிரிகள் பின்வாங்கி போய்விட்டார்கள். எந்த வகையிலும் எதிர்பாராத நேரத்திலே அவர்களை தாக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டார்கள். நெகேமியா மிகவும் திறமையானவர். இன்னமும் அநேக வழிமுறைகள் அவரிடத்திலே உண்டு. இந்த காலங்களிலேயும் திருச்சபை தலைவர்களாய் இருக்கக்கூடியவர்கள் இந்த நெகேமியாவை போல இருப்பார்கள் என்றால் எவ்வளவு சிறந்ததாக இருக்கும் இல்லையா? நெகேமியா 4:16-17 பாருங்கள்.
அன்று முதற்கொண்டு என் வேலைக்காரரில் பாதி பேர் வேலை செய்தார்கள். பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள். அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லாருக்கும் பின்னாக நின்றார்கள். அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள்.
இது மிக அருமையான ஒரு காட்சி. ஒரு கையிலே கட்டடம் கட்டுவதற்கான உபகரணம், அடுத்த கரத்திலே யுத்தம் வந்தால் எதிரியை விரட்ட ஒரு ஆயுதம். இப்படி இந்த இரண்டு விதமான ஆயுதங்களும் உபகரணங்களும் இன்றைக்கும் ஒரு விசுவாசியின் கரத்திலே இருக்க வேண்டும். விசுவாசிகளும் விசுவாசத்திலே அநேகரை கர்த்தருக்குள்ளே வழிநடத்துவதற்கு ஞான இருதயத்தோடு செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். சிலர் சொல்வார்கள், ஒருவர் ரட்சிக்கப்பட்டு விட்டால் உடனடியாக அவர் சாட்சி பகிர்தலிலே இறங்க வேண்டும் என்பார்கள். ஆனால் அது அத்தனை சரியான ஒரு காரியம் அல்ல. முதலாவதாக அந்த புதிய விசுவாசி இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறவர் மட்டுமல்ல, தொடர்ந்து அவனை காப்பாற்றுகிறவர், அவனை திருப்தி செய்கிறவர் என்பதை அனுபவிக்க வேண்டும். இந்த சகோதரன் இந்த சகோதரி ரட்சிக்கப்பட்டார்கள் என்று பல செய்திகளிலே நாம் கேட்கிறோம். ஆனால் தொடர்ந்து அவர்கள் இரண்டு மூன்று ஆண்டுகள் விசுவாசத்திலே வளர வேண்டும். விசுவாசமே கேடகம். வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலேயும் விசுவாசம் அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும் பொழுது மறுகரத்திலே ஆவியின் பட்டயத்தை எடுத்து மற்றவர்களோடு அவர்கள் கர்த்தரை குறித்து பகிர்ந்து கொள்ள முடியும். நெகேமியா 4:18-20 பாருங்கள்.
கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டிக்கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள். எக்காலம் ஊதுகிறவன் என்னண்டையிலே நின்றான். நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, வேலை பெரிதும் விஸ்தாரமுமாயிருக்கிறது, நாம் அலங்கத்தின் மேல் சிதறப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் தூரமாயிருக்கிறோம், நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோட கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றேன்.
நெகேமியா மிக தெளிவாக கூறுகிறார், எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அங்கே வாருங்கள், ஒன்று கூடுவோம், தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றான். நெகேமியா 4:21.
இப்படியே நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்தோம். அவர்களிலே பாதி பேர் கிழக்கு வெளுக்கும் நேரம் முதல் நட்சத்திரங்கள் காணும் மட்டும் ஈட்டிகளை பிடித்திருந்தார்கள்.
அன்று நெகேமியாவின் கட்டிடப் பணியிலே ஈடுபட்டிருந்தவர்கள் எந்த தொழிற்சங்கத்தைச் சேர்ந்தவர்களோ நமக்கு தெரியாது. ஆனால் எல்லாருமே 8 மணி நேரத்திற்கு அதிகமாக பணி செய்திருக்கிறார்கள். சூரிய உதயத்திலே பணிக்கு சென்றவர்கள் நட்சத்திரங்களை காணும் மட்டும் பணி செய்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அவர்கள் கர்த்தருடைய பணியிலே உண்மையாகவே களைத்திருந்தார்கள். நெகேமியா 4:22.
அக்காலத்திலே நான் ஜனங்களை பார்த்து, ரா மாறு நமக்கு காவலுக்கும் பகல் மாறு வேலைக்கும் உதவ அவரவர் தங்கள் வேலைக்காரரோடும் கூட எருசலேமிற்குள்ளே ரா தங்க கடவர்கள் என்று சொல்லி,
வெளியிடங்களிலிருந்து எரியோ போன்ற இடங்களிலிருந்து வேலைக்காக வந்தவர்கள் எல்லாருமே ஒருவருக்கொருவர் அருகிலே இருங்கள், எருசலேமிற்குள்ளேயே தங்குங்கள், இரவிலேயும் நாம் நகரத்தை காக்க வேண்டும் என்று ஞானமாக செயல்பட்டார்கள். நெகேமியா 4:23 பாருங்கள்.
நானாகிலும் என் சகோதரராகிலும் என் வேலைக்காரராகிலும் என்னை பின்பற்றி காவல் காக்கிற சேவகராகிலும் எங்கள் வஸ்திரங்களை களைந்து போடாதிருந்தோம். அவரவருக்கு ஆயுதமும் தண்ணீரும் இருந்தது.
இரவென்றும் பாராமல் பகல் என்றும் பாராமல் பணி செய்து கொண்டிருந்த அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை கூட களைந்து போடாமல் எல்லா நேரங்களிலேயும் காவலோடு இருந்தார்கள். எல்லா நேரங்களிலேயும் விழித்திருந்தார்கள் என்று சொல்லலாம். பிரியமான சகோதரனே சகோதரியே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் நாம் கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்தவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். வரும் நாட்களிலேயும் நெகேமியாவுக்கு கடினமான காலங்கள் இருக்கின்றன. வரும் நாட்களிலே வரப்போகிற நெருக்கங்களிலே நெகேமியா கோபப்படப் போகிறார். கர்த்தருடைய பணி அப்படியே நின்று போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. எருசலேமின் அலங்கத்தை கட்டும் பணியிலே ஈடுபட்டிருந்த நெகேமியா பல வகைகளிலே எதிர்ப்பை சந்தித்தார். பிரியமானவர்களே, பிசாசானவன் தந்திரம் உள்ளவன். முதலாவதாக எதிரிகள் யூதர்களை பார்த்து சிரித்தார்கள். இரண்டாவதாக அவர்களை ஏளனம் செய்தார்கள். மூன்றாவதாக நேரடியாக எதிர்த்து வந்தார்கள். ஆனால் நெகேமியா பணியாளர்களுடைய கரங்களிலே யுத்த ஆயுதங்களை கொடுத்து காவலாளர்களை நியமித்து பணியை தொடர்ந்தார். நெகேமியாவும் அவனோடு பணி செய்தவர்களும் கடின உழைப்பாளிகளாக இருந்தபடியினாலே பகலோ இரவோ அவர்கள் உடையை கூட மாற்றாமல் பணி செய்தார்கள். குளிக்கும் நேரம் தவிர மற்ற எல்லா நேரங்களிலேயும் அவர்கள் ஆயத்தமானவர்களாய் காணப்பட்டார்கள். இப்பொழுது உள்ளே இருந்தே பிரச்சினை உருவாவதை நாம் பார்க்கப் போகிறோம். பொதுவாக இவ்வாறுதான் பிசாசானவன் கடுமையாக தாக்குவான். சரித்திரங்களை நாம் கவனித்து பார்த்தாலும் பாடுகள் திருச்சபையை பாழடிக்கவில்லை. எனவே பிசாசானவன் திருச்சபையின் அங்கமாக சேர்ந்து கொள்கிறான். உள்ளே இருந்து கொண்டு சபையை பாழாக்குகிறான். யூதர்களை ஏற்கனவே பிசாசானவன் சோர்ந்து போக பண்ணியிருந்தான். இப்பொழுது மேலும் ஒருபடி சென்று அவர்களுக்குள்ளே பிரச்சனையை உருவாக்குகிறான். கவுனிங்கள் நிகழ்ச்சி 5:4.
ஜனங்களுக்குள் அனைகரும் அவர்களுடைய ஸ்திரீகளும் யூதராகிய தங்கள் சகோதரர் மேல் முறையிடுகிற பெரிய கூக்குரல் உண்டாயிற்று. அது என்னவென்றால், அவர்களில் சிலர், நாங்கள் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் அநேகரானபடியினால் சாப்பிட்டு பிழைக்கும் படிக்கு நாங்கள் தானியத்தை கடனாக வாங்கினோம் என்றார்கள். வேறு சிலர், எங்கள் நிலங்களையும் எங்கள் திராட்சை தோட்டங்களையும் எங்கள் வீடுகளையும் நாங்கள் அடைமானமாக வைத்து இந்த பஞ்சத்திலே தானியம் வாங்கினோம் என்றார்கள். இன்னும் சிலர், ராஜாவுக்கு தீர்வை செலுத்த நாங்கள் எங்கள் நிலங்கள் மேலும் எங்கள் திராட்சை தோட்டங்கள் மேலும் பணத்தை கடனாக வாங்கினோம் என்றும்.
மனிதனுடைய இயற்கை சுபாவம் இன்றைக்கும் மாறவில்லை. விஞ்ஞான காலத்திலே நாம் இருந்தாலும், மின்சார யுகத்திலே நாம் இருந்தாலும், வான மண்டலங்களிலே நாம் பயணம் செய்கிறவர்களை கண்டிருந்தாலும், நெகேமியாவின் காலத்திலே இருந்த பிரச்சனைதான் இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கும் இருக்கிற விஞ்ஞான உலகத்திலே எத்தனையோ இயந்திரங்கள் இருந்தாலும் பிரச்சனைகளும் பெரிதானதாகவும் தீர்ப்பதற்கு கடினமானதாகவும் மாறுகிறது. யூதர்கள் எருசலேமின் அலங்கத்தை கட்டுவதிலே கவனத்தோடு இருந்தபடியினாலே தங்கள் சொந்த வேலைகளை அவர்களால் கவனிக்க முடியவில்லை. உணவிற்காக தானியங்களை வாங்க வேண்டியதிருந்தது. குடும்பத்திற்காக உணவை ஆயத்தப்படுத்த வேண்டியதிருந்தது. இவ்வாறு செய்வதனாலே தங்களுடைய நிலங்களை தங்களுடைய சொத்துக்களை அவர்கள் அடகு வைக்க வேண்டிய நிலைமையும் வந்தது. அது மட்டுமல்ல, சிலர் தங்கள் வரியை செலுத்துவதற்காகவும் தங்கள் சொத்தை விற்க வேண்டியவர்களாயிருந்தார்கள். அந்நாட்களிலே வரி அதிகமாக கொடுக்கப்பட வேண்டியதாயிருந்தது. மட்டுமல்ல, தங்களுக்கு அருமையானவர்களிடத்திலிருந்து கடன் வாங்கினார்கள். பாருங்கள் நெகேமியா 5:5.
எங்கள் உடலும் எங்கள் சகோதரர் உடலும் சரி, எங்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளும் சரி, ஆனாலும் இதோ நாங்கள் எங்கள் குமாரரையும் எங்கள் குமாரத்திகளையும் அடிமைத்தனத்திற்கு உட்படுத்த வேண்டியதாயிருக்கிறது. அப்படியே எங்கள் குமாரத்திகளில் சிலர் அடிமைப்பட்டும் இருக்கிறார்கள். அவர்களை மீட்க எங்களுக்கு நிர்வாகமில்லை. எங்கள் நிலங்களும் எங்கள் திராட்சை தோட்டங்களும் வேறே மனிதர் கைவசமாயிற்று என்றார்கள்.
கொஞ்ச காலமாகவே இந்த பிரச்சனை வளர்ந்து கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் இந்த குறிப்பிட்ட நேரம் வரை நெகேமியாவிற்கு அது தெரியாமல் இருந்தது. இந்த யூதர்கள் எருசலேமின் அலங்கத்தை கட்டும் பணியிலே ஈடுபட விரும்பினார்கள். எனவே மிக அமைதியாக தங்கள் சொத்துக்களை அடகு வைத்து விட்டார்கள். அந்த நாட்களிலேயும் இப்படி விற்க வேண்டிய சூழ்நிலையிலே இருக்கிறவர்களை வசப்படுத்திக் கொள்வதற்கான ஆட்கள் இருந்தார்கள். உள்ளுக்குள்ளே அன்பும் ஐக்கியமும் இருந்த காலம் மட்டும் எதிரிகள் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாதவர்களாயிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது உள்ளேயே பிரச்சனை வந்துவிட்டது. ஆதி திருச்சபையிலேயும் இப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தது. ஞாபகம் இருக்கிறதா? அனனியாவும் சப்பிராளும் தன்னுடைய சொத்தை விற்றார்கள். ஆனால் முழுமையாக அதை ஒப்புக் கொடுக்க மனமற்றவர்களாய் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு உள்ளானார்கள். அவர்கள் மறைத்தது அவர்களுடைய பணத்தை தான். பணம் அநேக பிரச்சனைகளுக்கு காரணமாயிருக்கிறது. எனவேதான் பவுல் சொல்லும்பொழுது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்று சொல்கிறார். திருச்சபையிலும் கூட உண்மையான பண நிலைமையை குறித்து மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பிசாசானவன் பயன்படுத்திக் கொள்கிறான். வேதவசனம் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறது. பிலிப்பியர் 3:27-28 பாருங்கள்.
நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் மருளாதிருக்கிறது அவர்கள் கெட்டுப்போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கும் அத்தாட்சியாயிருக்கிறது. இதுவும் தேவனுடைய செயலே.
இங்கே பவுல் கொடுக்கிற ஆலோசனை என்ன? உங்களுக்குள்ளே ஒற்றுமையும் ஐக்கியமும் இருக்கட்டும். உங்கள் செயல்கள் ஒவ்வொன்றிலேயும் நீங்கள் உண்மையுள்ளவர்களாயிருங்கள். தவறான அறிக்கைகளை கொடுக்க வேண்டாம். எந்த ஒரு சகோதரனையும் சிறுமைப்படுத்தாதிருங்கள். உண்மையை கூறுங்கள். உண்மையையே அனைவரும் கூறும்பொழுது அங்கே ஒரு ஒற்றுமையும் ஐக்கியமும் இருக்கும். யாக்கோபு இதை குறித்து சொல்லும்பொழுது யாக்கோபு 3:16 இவ்விதமாய் கூறியிருக்கிறார். பாருங்கள், யாக்கோபு 3:16.
வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு.
பிரியமானவர்களே, அனனியா சப்பீராளுடைய வாழ்க்கையிலே இதுதான் நடைபெற்றது. தங்கள் பண காரியத்திலே உண்மையை மறைத்தார்கள், பொய் கூறினார்கள், திருச்சபையிலே குழப்பம் வந்தது. நெகேமியாவின் நாட்களிலேயும் சில யூதர்கள் கடன் வாங்கினார்கள். அதை அவர்களால் திரும்பச் செலுத்த முடியாமல் போனபொழுது அவர்களுடைய குமாரர்களையும் குமாரத்திகளையும் கூட அடிமைத்தனத்திற்குள்ளே விற்க வேண்டியதாயிருந்தது. அது குறைந்த காலகட்டமாய் இருந்தாலும் குடும்பமே உடைந்தது. கடன் வாங்கினவர்கள் வட்டி செலுத்த வேண்டியதாயிருந்தது. உலக சமுதாயத்திலே அது சரியான காரியமாய் தெரிந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அது தவறு. ஏனென்றால் தேவன் மிக தெளிவாக தங்கள் சகோதரரிடத்திலே வட்டி வாங்கக்கூடாது என்று கூறியிருக்கிறார். நிகழ்ச்சி கேட்ட அருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தருடைய பணியிலே, கட்டுமான பணியிலே, திருச்சபையை கட்டும் பணியிலே நீங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற ஒருவராயிருப்பீர்கள் என்றால் உங்களோடு இணைந்து செயல்படுகிற அனைவருமே தங்கள் குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை சரியாக கொடுக்கிறார்களா, குடும்பத்தின் பணிகளை நிறைவேற்றுகிறார்களா என்பதையும் கவனிக்க வேண்டும். குடும்பங்களுக்குள்ளே ஒற்றுமையும் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இருக்கும்பொழுதுதான் திருச்சபைக்குள்ளேயும் அவை இருக்கும். நெகேமியாவைப் போல பொறுப்பில் இருக்கிற ஊழியக்காரர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாயிருக்கிறது. பிசாசானவன் எந்தெந்த வகையில எதிர்ப்புகளை கொண்டு வந்தாலும் ஞானத்தோடும் விவேகத்தோடும் தைரியத்தோடும் சரியான வழிமுறையிலே அவனை எதிர்ப்பதற்கு பொறுப்பில் இருக்கிறவர்கள் தகுதி உள்ளவர்களாக விளங்க வேண்டும். நீங்கள் ஒருவேளை நெகேமியாவைப் போல பொறுப்பில் இருக்கிற ஒரு சகோதரனாய் சகோதரியாயிருப்பீர்கள் என்றால் நெகேமியாவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே முதலாவது ஜபத்திலே கர்த்தரிடத்திலே அதை எடுத்துச் செல்லுங்கள். இரண்டாவதாக கர்த்தர் எதையாவது செய்வார் என்று நீங்கள் அமைதியாயிராமல் அந்த சூழ்நிலையிலே நீங்கள் எதை சரியானபடி செய்ய வேண்டுமோ அதற்கு தேவையான ஞானத்தையும் தைரியத்தையும் ஆலோசனையையும் கர்த்தரிடத்திலே கேட்டு முன்னோக்கி செல்லுங்கள். நம்முடைய ஊழிய காலங்களிலே எல்லா காலகட்டங்களிலேயும் நமக்கு எதிர்ப்பு வரலாம். ஆனால் சோர்ந்து போகாமல், ஐக்கியங்கள் பாழடைந்து விடாமல், ஐக்கியங்களை பாதுகாத்து அன்பிலே வேறுண்டி கர்த்தருக்காக சிறந்த காரியங்களை செய்ய கர்த்தர் உங்களையும் வழி நடத்துவாராக.
நெஞ்சில் அஞ்சிடாதே நல்ல
அன்பர்களே, ஒவ்வொரு நிகழ்ச்சி மூலமும் தேவன் உங்களோடு பேசுகிற காரியங்களை எங்களுக்கு உடனே எழுதி அனுப்புங்கள். நீங்கள் கடிதம் எழுதும் பொழுது உங்கள் முகவரியுடன் உங்கள் தொலைபேசி எண்ணையும் சேர்த்து எங்களுக்கு எழுதுங்கள். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. சங்கீதம் 34:22. சங்கீதம் 34:22.